அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அதிருப்தி தெரிவித்துள்ளது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அளித்த பேட்டி.
அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதற்குள்ளேயே ஜனநாயகம் முழுமை வருவது நல்ல விடயங்கள் தான். தங்களுடைய நம்பிக்கை இனத்தை அவர்கள் வழிபடுவது எந்த விதத்திலையும் கட்சியை பாதிப்பதாக நான் நினைக்கவில்லை.
விஜயகாந்தை தமிழக முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியது தவறு என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்ட கருத்து குறித்து விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த கருத்து.
அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல், அவர் எப்பயுமே அதனால அவர் சொல்ற அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழ் இளம்பருதி.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் வலுவிடமாக விளங்கும் ரக்கா நகரை கைப்பற்றும் ஒரு போர் நடவடிக்கையின் தொடக்கத்தை சிரியாவின் வடபகுதியில் இருக்கும் அமெரிக்க ஆதரவு படையின் செய்தி தொடர்பாளர் சீகான் எக்மத் அறிவித்திருக்கிறார். சிரியா ஜனநாயக படைப்பிரிவுகளால் தொடுக்கப்படும் இந்த தாக்குதல் அமெரிக்க வான்வழி தாக்குதலின் ஆதரவோடு நடத்தப்படுகிறது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் அங்கிருந்து பின்வாங்கி சிரியாவுக்கு செல்வதை தடுக்க ஈராக்கில் மோசூலில் போர் நடைபெறுகின்ற அதே வேளையில் ரக்காவில் தாக்குதல் தொடங்குவதில் அமெரிக்கா முனைப்போடு உள்ளது.
டமாஸ்கஸின் புறநகரில் போராளிகள் வசமுள்ள பகுதியில் அரசாங்க படையினர் நடத்திய குண்டு தாக்குதலில் குறைந்தது 6 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹரிஸ்டா நகரில் உள்ள மழலையர் பள்ளி ஒன்றிற்கு அருகே ஷெல் குண்டுகள் வீசப்பட்டதாக பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிரியாவுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பானது தெரிவித்துள்ளது. பள்ளியின் முதல் இடைவேளை நேரத்தில் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக ஓர் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது.
ஈராக்கின் திக்ரிட் மற்றும் சமாரா நகரங்களில் நடைபெற்ற இரட்டை குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட அவசர மருத்துவ ஊர்திகளை பயன்படுத்தி இந்த 2 தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளன. திக்ரிட் நகரில் சோதனை சாவடியில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் மத்தியிலும் சமாரா நகரில் முஸ்லிம்களின் புனித பயணிகள் பயன்படுத்தும் வாகன நிறுத்துமிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. 10 ஈரானிய குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தியதாக இஸ்லாமிய அரசு குழு கூறியுள்ளது.
துருக்கி நாடாளுமன்றத்தில் தங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைப்பதாக அங்குள்ள குருது ஆதரவு பெற்ற எதிர்க்கட்சியான HDP தெரிவித்துள்ளது. HDP கட்சியின் 2 தலைவர்கள் மற்றும் அதன் பிற உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுத்துள்ளனர். துருக்கியில் 3வது பெரிய கட்சியான HDP உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள் எனவும், ஆனால் எந்த அமர்வுகளிலும் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சியின் பேச்சாளர் ஹைஹான் பில்கன் கூறியிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பயங்கரவாதம் தொடர்பான விசாரணை குறித்து கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த அளவை காட்டிலும் சுமார் 70 மடங்கு அதிகமாக காற்று மாசுபாடு இருப்பதால் இந்திய தலைநகர் தில்லியில் உள்ள பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 தினங்களுக்கு டில்லியில் கட்டடம் கட்டுதல் மற்றும் இடிக்கும் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய சுற்றுச்சூழல் அமைச்சர் இதனை அவசரகால நிலைமை என்று வர்ணித்துள்ளார். நச்சுப்புகையின் அளவு குறித்து தலைநகர் தில்லியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஹாங்காங்கின் அரசியல் விவகாரங்களில் சீனாவின் ஈடுபாட்டை எதிர்த்து அங்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கணக்கான மக்கள் பேரணியாக சென்றனர். உள்ளூர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 ஹாங்காங் உறுப்பினர்கள் பதவியேற்க அனுமதிப்பது தொடர்பில் சீன அரசு ஆணையிடுவதை ஹாங்காங் மக்கள் விரும்பவில்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் செயல்படுவதாக தன் மீது வைக்கப்படும் விமர்சனம் குறித்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறியுள்ளது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் கருத்து வெளியிட்டுள்ளார். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
செய்திகளை திரித்துக்கூடிய ஊடகங்களினால் தனக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் சிங்கள ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் காலைக்கதிர் என்ற புதிய பிராந்திய செய்தித்தாள் வெளியீட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மூத்த ஊடகவியலாளர் நடேசப்பிள்ளை வித்யாதரன் அவர்களை ஆசிரியராக கொண்டு இந்த செய்தித்தாள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது.
பௌத்த விகாரங்களை உரிய அனுமதியின்றி இராணுவத்தினர் அனுசரணையுடன் பௌத்தர்கள் அற்ற இடங்களில் பௌத்த பிக்குமார் கட்டுவதன் தாற்பயம் என்ன என்று நான் கேட்டதை வைத்து சிங்கள ஊடகங்கள் பௌத்தர்களை வடமாகாணத்தில் இருந்து வெளியே செல்லுமாறு முதலமைச்சர் கூறியுள்ளார் என்று கூற என் பலகாலத்து நண்பர் சர்வோதய தலைவர் கலாநிதி ஆரியரத்ன அவர்கள் உடனே கடிதம் எழுதி என்ன விக்னேஷ் இப்படி கூறிவிட்டாய் என்று என்னிடம் வினவினார். நான் அவ்வாறு கூறவில்லை என்று அவருக்கு தெரிவிக்க உண்மையில் இருந்த பெருமதிப்பும் எதிர்பார்ப்பும் தெற்கில் சரிய தொடங்கிவிட்டது என்று கூறினார். பிழையான சில பத்திரிகை செய்திகளினால் தான் எனக்கு உயிராபத்தை விளைவிக்க பத்திரிகைகள் காரணகர்த்தாக்கள் ஆகியுள்ளார்கள்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். தனது கருத்துக்களை கேட்பவர்கள் கூட்டமைப்பை உடைப்பதற்கு தான் முற்படுவதாக கூறுவதையும் அவர் நிராகரித்திருக்கின்றார்.
கூட்டமைப்பை உடைத்தறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் கருத்துக்களில் வலு இருக்கின்றதா என்பதை கூட்டமைப்பினர் பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு அமைப்பின் கொள்கைகள் மாறலாம். அதனால் அந்த அமைப்பை அடித்து உடைக்கவே அவ்வாறான மாற்றுக் கொள்கைகள் வெளியிடப்படுகின்றன என்று எண்ணுவது ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான கருத்து
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளிடையே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்ற போதிலும் கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது அவசியம் என முதலமைச்சரின் கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் கூறினார். கூட்டமைப்பு ஒற்றுமையாகவே செயற்படுகின்றது, தொடர்ந்தும் அவ்வாறே செயற்படும் என்றார் சம்பந்தன் அவர்கள்.
மாணிக்கவாசகம் வழங்கிய குறிப்பது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அதிருப்தி தெரிவித்துள்ள இந்த சூழலில் அது குறித்தும் இலங்கையில் அமையவுள்ள புதிய அரசியல் யாப்பு குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படாமல் இருப்பது நியாயமான விடயம். ஏனென்றால் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை, நடப்பது மிகவும் மந்த கதியிலே நடக்கிறது. அதனாலே தீர்வு வரும் வரும்னு சொன்னாலும் 20 வருடம் வராத தீர்வு என்ன நாளைக்கு வந்து போகுதான்னு மக்கள் கேட்பதிலே நியாயம் இருக்கிறது. மக்களுடைய எண்ண கருத்துக்களை முதலமைச்சரும் வேறு பலரும் பிரதிபலிப்பது நியாயமான ஒரு விடயம்தான். ஆனால் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே வருகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியாது, அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே தான் நாங்கள் செயற்படும். ஆகையினாலே அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இந்த விடயங்கள் ஒரு முழுமை பெறுகிற போதுதான் நம்பிக்கை ஏற்படும்.
ஆனால் அதற்குள்ளேயே உங்களது அமைப்புக்குள்ளிருந்தே இந்த மாதிரியான ஒரு ஓபனான வெளிப்படையான எதிர்ப்புகளும் வித்தியாசமான நிலைப்பாடுகளும் பொது வெளியிலே வருவது என்பது உங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நல்லது என்று நினைக்கிறேன்.
மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிலே சொல்லுவதும் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதற்குள்ளேயே ஜனநாயகம் முழுமை வருவது நல்ல விடயங்கள் தான். ஆகவே தங்களுடைய நம்பிக்கை ஈனத்தை அவர்கள் வெளிப்படுவது எந்த விதத்திலையும் கட்சியை பாதிப்பதாக நான் நினைக்கவில்லை.
இது இன்னும் கட்சி என்று சொல்லுகிறேன், இன்னும் அதை வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கட்சியாக உருவாக்குவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இது ஒரு கூட்டமைப்பு, அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு, அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பாக அது பதிவு செய்யப்பட்டிருப்பது. அதை 4வது கட்சிகளோடு 5வது இன்னொரு கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. கூட்டமைப்பாகத்தான் அது இருக்கிறது, அப்படியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருப்பது.
5 கட்சிகளையுமே நீங்கள் கலைத்து விட்டு ஒரு புதிய ஒரு அமைப்பாக உருவாக்கலாம்.
அதற்கு 4 கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், அப்படியான தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயற்படுவது என்ற தீர்மானம் 4 கட்சிகளும் எடுத்திருக்கின்றன.
அரசியல் யாப்பு, புதிய யாப்பொன்றை வரைவது குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன? தமிழர் தரப்பிலே குறிப்பாக மற்றும் பிற சிறுபான்மை இனங்கள் தரப்பிலே இது குறித்து ஒரு திருப்தி இருக்கிறதா?
இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி 9ஆம் தேதி ஒரு அரசியலமைப்பு சபை ஒன்றை உருவாக்குகிற பின்னணி பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது மார்ச் 9ஆம் தேதி நிறைவேறி ஒரு வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து 6 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டன. உபகுழுக்கள் எல்லாம் தங்களுடைய வேலையை முடித்து தங்களுடைய அறிக்கைகளை வழிநடத்தல் குழுவுக்கு சமர்ப்பித்து விட்டார்கள். வழிநடத்தல் குழு முக்கியமான சில விடயங்களை தானாக ஆராய்ந்து சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறது. இந்த நிலையிலே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் 2 பகுதியாக இடைக்கால அறிக்கைகளாக அரசியலமைப்பு பேரவைக்கு சமர்ப்பிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1வது இடைக்கால அறிக்கையாக உபகுழுக்களுடைய அறிக்கை நவம்பர் 19ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அப்பொழுது அது பகிரங்கப்படுத்தப்படும். நவம்பர் இறுதிக்குள்ளே அல்லது டிசம்பர் 1ஆம் வாரத்துக்குள்ளே வழிநடத்தல் குழு கையாண்ட மிக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமான இடைக்கால அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படும்.
இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழக கண்ணோட்டம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியது தவறுதான் என மதிமுக பொதுச்செயலாளரான வைகோ வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்க தேவையில்லை என விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியது தவறுதான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்க தேவையில்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், வைகோ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கருத்து தெரிவிக்கக்கூடியவர் என்றும், தேர்தல் சமயத்தில் கூட்டணிக்கு தேடி வந்தவரும் அவர்தான் என்றும் குறிப்பிட்டார்.
வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல், அவர் எப்பயுமே தினம் ஒரு கருத்து சொல்வாரு, தினம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதனால் அவர் சொல்கிற அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரியாக்ஷனுக்கு உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணுற வேணுன்றதும் கிடையாது. கூட்டணி வேணும் அப்படின்னு தேடி வந்ததும் அவர் தான். இன்னைக்கு விமர்சனத்தை வைத்திருப்பதும் அவர் தான். அதனால் இதுக்கான பதில் அவர் தான் சொல்லும். அதை பற்றி நாங்கள் அதிகம் சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை
என்றார் பிரேமலதா விஜயகாந்த். இதற்கிடையே தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை வைத்தால் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என மக்கள் நலக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மக்கள் நலக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு விவகாரங்களில் முரண்பட்ட கருத்துக்களை கூறி அவ்வப்போது சர்ச்சைகள் உருவாகி வரும் வேளையில் திருமாவளவனின் இந்த கருத்தும் எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள மக்கள் நலக்கூட்டணி இதுவரை எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. அடுத்து நேர் நேரம் வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
ஆம், தீபாவளி பட்டாசுகளால் உருவாகும் மாசு பற்றிய செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோஷன் முகசுந்தரம், கடந்த 2014 ஆண்டை ஒப்பிடும் போது இவ்வாண்டு தீபாவளி பட்டாசு சத்தம் குறைவாக உள்ளது என்ற தகவலை பிபிசி தமிழோசை மூலம் அறிந்தேன். மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பெருகி வருகிறது. இவ்விடயத்தை பாராட்டி வரவேற்கிறேன். சிலர் செல்பேசி, கணினி மற்றும் தொலைக்காட்சிகளில் தங்கள் நேரத்தை துளைப்பதால் பட்டாசு வெடிப்பதில் ஆர்வமில்லாமல் உள்ளனர். எப்படியோ சூழல் மாசுபாடு குறைந்தால் சரிதான் என்கிறார்.
இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் மகில ஜெயவர்தன புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க நடைபயணம் மேற்கொண்ட செய்தி பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இன மொழி கடந்து மனித நேயத்துடன் ஏற்கனவே வடக்கில் தெள்ளிப்பலையிலும் இன்று தெற்கில் காலியிலும் புற்றுநோய்க்கான மருத்துவமனை அமைக்க உதவும் அவரின் செயல்பாடு மதிக்கப்பட வேண்டியது. கிரிக்கெட் விளையாட்டு மூலம் நாட்டுக்கு பெருமை தேடித்தந்தவர். இன்று மனித நேயத்தால் சிங்கள இனத்துக்கு உயர்வை தேடித்தந்துள்ளார் என்கிறார்.
கேரளாவில் மனிதர்களை கடிக்கும் தெரு நாய்களை கொல்ல ஒருவர் ஏர்கன்களை பயன்படுத்துவது குறித்த செய்தி பற்றி நமது பேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர்கள் விஜயன் மூர்த்தி மற்றும் மெகஸ்தனிஸ், ஜல்லிக்கட்டை தடை செய்ய போராடிய பெட்டா போராளிகள் இப்போது எங்கே போனார்கள் என்கிறார்கள்.
சீனாவில் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை நீண்ட தூரம் கதிரை பாய்ச்சும் வகையில் சென்றால் சீன போலீசார் தவறு இழைத்தவர்களை பிரகாசமான விளக்குகளை 60 வினாடிகள் உற்று பார்க்க வைக்கிறார்கள் என்ற செய்தி குறித்து நம்முடைய பேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் ராஜேஷ் கண்ணன், இந்தியாவில் என்னதான் சட்டங்கள் கடுமையாக கொண்டு வந்தாலும் இழித்த வாயர்களுக்கு மட்டும்தான் அவை செல்லுபடியாகும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது செல்லுபடியாகாது என்கிறார்.
இதுபோன்ற கருத்தை எதிரொலிக்கும் மொஹைதீன் அப்துல் காதர், இதைவிட நம்ம நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவது என்னமோ அப்பாவிகள்தான், அட பாவிகளா என எண்ண தோன்றும் என்கிறார்.
இலங்கையிலும் இதுபோன்ற தண்டனை தேவை என்கிறார் நேயர் கதீஸ் கதி.
டிரம்ப் ஆட்சிக்கு வருவது அமெரிக்க ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்று ஒபாமா கூறிய செய்தி பற்றி எழுதும் நேயர் மகா நடராசா, அமெரிக்க அரசியல் அமைப்பானது அதிகாரங்கள் நன்கு பகிரப்பட்ட அரசியல் அமைப்பு. டிரம்ப் ஆட்சிக்கு வந்தால் கூட அவரால் எதையும் பெரிதாக செய்துவிட முடியாது. எல்லா அரசியல்வாதிகளும் செய்வது போன்று ஒபாமா மக்களை பயமுறுத்தி வாக்குவேட்டை நடத்துகிறார் என்கிறார்.
ஜெயலலிதாவின் உடல் நலம் குறித்து தவறாக பேசியதாக இருவர் கைது செய்யப்பட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, காவல்துறையின் இதுபோன்ற அணுகுமுறையால் ஜெயலலிதாவிற்காக அனுதாபப்படுபவர்களை கூட மாற்றிவிடக்கூடும். இம்மாதிரியான வழக்குகளில் ரிமாண்டில் வைக்க கீழ் நீதிமன்றங்கள் அனுமதிக்க கூடாது. பிரிட்டனில் மகாராணியின் குடும்பத்தை பற்றி தவறாக பல அச்சு ஊடகங்கள் எழுதுகின்றன. அதற்கெல்லாம் பிரிட்டிஷ் காவல்துறை கைது அளவிற்கு போவதில்லை. ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தானே தவிர சவுதி அரேபிய மன்னர்கள் போல தமிழ்நாட்டை ஆளவில்லை என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, ஜெயலலிதாவின் உடல் நலம் குறித்த நிலவரத்தை ஆரம்பத்தில் அதிமுகவினரை நம்பிக்கொண்டு கடைகளை மூடச் சொல்லி மிரட்டினார்கள். ஜெயலலிதாவை நல்ல நிலையில் இருந்தபோதே மக்களால் சென்று பார்க்க முடியவில்லை. நோயாளியாக மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்படும் போதும் மக்களால் சென்று பார்க்க முடியவில்லை. ஓட்டு போட்ட மக்கள் எப்போதுதான் அவரை பார்ப்பது? அதுவரை வெளிவரும் புரளிகளை எப்படித்தான் தடுத்து நிறுத்தப் போகிறார்களோ? வதந்தி பரப்புவதாக மிரட்டுவதெல்லாம் வீண் வேலை என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது மக்கள். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.